புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் பரதம் என்னும் நடனம் பற்றி நமக்கு பல தகவல்களை வழங்குவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் பரதநாட்டிய கலைஞர் திருமதி சுஜாதா மதன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். கலை வடிவங்கள்ல ஒன்றான பரதநாட்டியத்தை ஒரு சிறப்பா எடுத்து நீங்களும் கத்துக்கிட்டு மாணவர்களுக்கும் சிறப்பான முறையில கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அந்த வகையில அம்மா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கோங்க அம்மா.
நான் வந்து வடக்கங்குளத்துல இருந்து பேசுறேன். என்னுடைய பேர் வந்து சுஜாதா மதன். நான் வந்து கிட்டத்தட்ட கிளாசிக்கல் பாத்தீங்கன்னா, நான் உன்னுடைய 5வது வயசுல இருந்து நான் இப்ப வரைக்கும் கிளாசிக்கல விடல. ஏன்னா எனக்கு கிளாசிக்கல்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அப்ப இருந்து சின்னதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய ஷோ வந்து ஏஜ் 6ல நான் பண்ணினேன். அப்ப இருந்து இதுவரை நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்ப வரைக்கும் என்னுடைய பணி வந்து பரதத்துல தொடர்ந்துட்டு இருக்கு.
அம்மா, நீங்க முதன் முதல்ல எந்த வயதுல இருந்து இந்த பரதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சீங்க? நீங்க உங்களுடைய ஆரம்ப கால பயிற்சிகள் எப்படி இருந்தது, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
என்னுடைய ஏஜ் வந்து 5. அப்போ எங்க ஊர்ல ஒரு சிஸ்டர், அதாவது நாங்க இருந்தது கிறிஸ்டின் ஏரியா, அதுல வந்து ஒரு சிஸ்டர், அவங்க பேர் ரஜி. அவங்க வந்து இப்ப வெளியெங்கியோ தூரமா இருக்காங்க. அது என்னுடைய ஃபர்ஸ்ட் குரு. அவங்க வந்து ஏஜ் 5 எனக்கு ஸ்டார்ட் பண்ணி தந்தாங்க. அப்ப நான் நல்லா பண்ணுனேன் அப்படிங்கறதுனால அம்மாவுக்கு அதுல ஆர்வம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, அவன் நல்லா பண்றா, நீங்க வேற எங்கேயாவது படிக்க வைங்கன்னு. ரெண்டாவது நான் வந்து பக்கத்தூர் வள்ளியூர், என்னுடைய பான் பிளேஸ் வந்து கள்ளிக்குளம். அது பக்கத்துல வள்ளியூர்ல வந்து கீதா அப்படிங்க ரெண்டாவது குருட்ட என்னை அறிமுகப்படுத்தி விட்டாங்க. நான் அப்போ வந்து 6th or 7th standard இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் கள்ளிக்குளத்துலேருந்து என்னை பஸ் ஏற்றி விடுவாங்க. நான் போய் டிராவல் பண்ணி படிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அதை வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு மூணாவது நான் எங்க மாறுதேன், என்னுடைய எஜுகேஷன் வந்து சேலம் போச்சு. ஓமலூர் ஸ்கூல்ல படிக்கும்போது அங்க எனக்கு இன்னொரு மாஸ்டர் கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்றது திரும்ப நான் வந்து என்னுடைய காலேஜ் படிப்பு முடிக்கும் வரைக்கும் நான் திரும்ப அதை வச்சு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து என்னால ப்ராப்பரா கிளாஸ் எடுக்க முடியல, ஆனா நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் முடிச்சு எனக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் என்னை வந்து எங்க மாமியார் வந்து கிளாஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. நான் வந்து நார்கோயில போய் பிஷப் ஹவுஸ்னு இருக்கு, அதுல வந்து வெறும் கிளாசிக்கல் இந்த மியூசிக் இந்த மாதிரி அகாடமி இது, அதுல போய் கம்ப்ளீட் பண்ணினேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் பாம்பே போனேன். பாம்பே போனப்ப திரும்ப எனக்கு அங்க இன்னொரு குரு ராஜரத்னம், அதான் அவங்கதான் என்னுடைய ஃபைனல் குரு, அது வந்து ராஜரத்னம். அவங்க கிட்டயும் ஒரு கேரளா டீச்சர்ட்டையும் மோகினி ஆட்டம், இந்த ரெண்டும் நான் பாம்பேல படிச்சேன் 2005. ஸோ அது எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ அது வந்து நான் ஃபுல்லா இப்ப வரைக்கும் நான் பண்றது பந்தநந்த ஸ்டைல், அவங்களுடைய ஸ்டைல் தான். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இனி நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து அதை கண்டினியூ அப்படி கிளாஸாவே எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ 2006ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி முதல்ல எல்லாம் விட்டு விட்டு பிரேக் பண்ணிட்டு 2016ல நான் வந்து 6ல ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கிளாஸ் கண்டினியூ இல்லாமல் பண்ணிட்டு வரேன். ஒரு 28 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அரங்கேற்றம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.
ஆமா, நடனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நடனத்தை பார்க்கும்போது அந்த பார்க்கக்கூடியவங்களை ரசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாவனைகளோட அதை செய்யறது அந்த கலைஞர்களுக்கே உரிய சிறப்பு. அந்த வகையில இந்த நடனத்துல என்னென்ன வகைகள் இருக்குது, நீங்க என்னென்ன வகைகளை ஆர்வத்தோட கத்துக்கிட்டீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
இப்போ வந்து கிளாசிக்கல்னு சொல்லுவோம், அதை மொத்தமா நம்ம கிளாசிக்கல்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம தமிழ்நாட்டு குறித்தானதுதான் கிளாசிக்கல் டான்ஸ். அதுல வந்து பரதநாட்டியம், குச்சிப்புடி, மணிப்புரி, ஒடிசி, மோகினி ஆட்டம், இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட் தமிழ்நாட்டுல எது முக்கியமா நம்ம படிக்கிறோம் அப்படின்னா பரதநாட்டியம். ஸோ மோகினி ஆட்டம் கேரளா பார்த்தீங்கன்னா மோகினி ஆட்டம், இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் இருக்கு. நமக்கு தமிழ்நாட்டுக்கு உரிய உரித்தான டான்ஸ் வந்து பரதநாட்டியம், அதைத்தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் மோகினி ஆட்டம் படிச்சிருக்கேன். ஆனால் ரெண்டுமே பண்ணும்போது பிள்ளைங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லெவல் பரதநாட்டியம் முடிச்சு அவங்க அரங்கேற்று பண்ணினதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரெண்டொரு வெரைட்டி பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால பரதநாட்டியம் கொடுத்துட்டு இருக்கோம்.
அம்மா, இப்ப நீங்க பரதநாட்டிய வகுப்புகளுக்கு போகும்போது உங்களுடைய ஆரம்ப கால பரதநாட்டிய வகுப்புகள் எப்படி துவங்குச்சு, அதுல என்ன மாதிரியான பாடங்கள் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டது, அந்த நடன பாவனைகளை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
எனக்கு வந்து ஆடுறது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால எப்ப ஆட போனாலும் ஏதோ நான் ஸ்டேஜ்ல ஆடுற ஃபீலிங்கோட ஆடுவேன். அந்த லேர்ன் பண்ற டைம்ல அதை நான் என்னுடைய உணர்ச்சி பூர்வமா ஆடுவேன். அதெல்லாம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஒரு ஆர்வத்தோட தான் ஆடுவேன். ஒரு நாள் ஆடும்போது எனக்கு அந்த டயர்ட்னஸ் வரவே வராது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நான் பேசிக் படிக்கும்போது ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்டெப்ஸ் தான் கொடுப்பாங்க. எனக்கு அப்போ ரொம்ப போரிங்காக இருக்கும். நான் என்ன நான் சீக்கிரம் லேர்ன் பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படி எனக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படி இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாரம் நான் இங்கேருந்து நாகர்கோயில் தூரம் போயிட்டு வரணும். எனக்கு ஒரு 1.5 hours ட்ராவல், எங்கள் ஊர்லேருந்து 1.5 hours ட்ராவல் ஆகும், திரும்ப நான் 1.5 hours ட்ராவல். ஸோ அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு என்னடா இது ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு விட்டுட்டாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனால் அது வந்து அந்த அடவு, அதுக்கு பேர் வந்து அடவுன்னு சொல்லுவோம். அந்த அடவே நான் வந்து ஒரு 2 years படித்தேன். ஆனால் இப்போ வந்து யாரும் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறது கிடையாது. ஒரு 2 years ஃபுல்லாக அடவு கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறகு லெசன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அலாரிப்பு, ஜதீஸ்வரம், வர்ணம், தில்லானா, மோகினி இப்படி வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் ஐட்டங்கள் இருக்கு. ஸோ அப்போ தில்லானா அது ஒரு பேட்டர்ன்ல இருக்கும், ஜதீஸ்வரம்னா ஜதி அந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு பேட்டர்ன் வச்சுன்னு இருக்கும். ஸோ நம்ம அந்த லெசன் எல்லாம் ஒவ்வொரு கொஞ்சமா லேர்ன் பண்ணி பண்றதுக்கு நமக்கு ஒரு 5 and 6 years ஆயிரும். ஸோ இந்த லெசன் எல்லாம் முடிச்ச பிறகுதான் நம்ம ஓரளவு மோரலஸ் ஓரளவு கம்ப்ளீட் கிடையாது. என்னைக்குமே பரதநாட்டியத்துக்கும் எண்டிங்கே கிடையாது. இப்பவுமே நான் லேர்ன் பண்ணுவேன், இப்பவும் நான் புதுசாக ஐட்டங்கள் படிப்பேன். ஸோ அது எண்டிங் கிடையாது. நம்ம ஒரு பேசிக் வந்து நம்ம படிச்சுட்டு அடுத்த லெவல் போறோம். எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய முத்திரைகள் நேம் இருக்கு. அதாவது நம்ம கை பிடிச்சு சொல்ற ஒவ்வொரு முத்திரைக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு, அதுக்கு மீனிங் இருக்கு. இப்போ ஒரு லைன்ல வந்து ஒவ்வொரு மலையையோ ஒவ்வொரு ஆறையோ நீங்க குறிக்கும் போது அது அதுக்கு தனித்தனி முத்திரை இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்ப கங்கா ரிவர், அந்த யமுனா, அந்த இதில் ரிவர், ஒவ்வொரு ரிவருக்குமே தனித்தனி பர்டிகுலர் முத்திரை இருக்கு. அது ஒரு ரிலேஷன்ஷிப், உறவுகள் பத்தி சொல்லும் போது அதுக்கு தனியான முத்திரைகள் இருக்கு. இப்படி நிறைய ஒரு பெரிய கடல் வச்சுக்கோங்க பரதநாட்டியம் வந்து. இப்ப வந்து எக்ஸ்பிரஷன் பார்த்தம்போது நம்ம பத்மநேம பண்ணி காமிப்பாங்க, சிங்காரம், ஆசியம், அதாவது ஸ்மைல் பண்றது, கோபப்படுறது, அந்த எக்ஸ்பிரஷன் வந்து 9 வகை உண்டு. அந்த 9 வகையும் பிள்ளைங்க பண்ண ஐடென்டிஃபை பண்ணி பண்ண தெரிஞ்சிட்டாலே அவங்களால எந்த சூழ்நிலையும் எந்த பாட்டுக்கும் எந்த எக்ஸ்பிரஷனுக்கும் அந்த ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதனால அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், கிளாசிக்கல்ல ரொம்ப முக்கியம் முகபாவனை. ஸோ அந்த 9 எக்ஸ்பிரஷன்ஸும் அவங்க வந்து எப்பயுமே தரவா இருக்கணும். அதை வந்து கண்ணாடி முன்னாடி அவங்க செஞ்சு பார்க்குற ஹேபிட்டை வந்து படுத்திக்கிட்டு இருப்போம். கிளாஸ்லயுமே ஒரு ஸ்டோரி கொடுப்போம், ஒரு 2 லைன் கொடுத்து அதை வந்து பண்ணுமா அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து ஒரு கோபப்படுறது, ஒரு ஃப்ரெண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது எப்படி கோபப்படுறது, அந்த கிருஷ்ணர் வெண்ணையை திருடுவாரு, அவங்க அம்மாவுக்கு பயந்து ஓடுவாரு, இதில் இந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து பண்ண வைப்போம். ஸோ அதுல அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஓரளவு வந்துடும் பிள்ளைங்களுக்கு.
ஆமா, இப்ப இந்த பரதக்கலைய நம்ம சின்ன வயசுல இருந்து கத்துக்கொள்றதுனால நமக்கு என்ன மாதிரியான ஒரு உடல் ரீதியான, ஒரு மன ரீதியான, ஒரு ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு பலன்கள் என்ன நம்ம கிடைக்குது?
ஆக்சுவலி பரதங்கிறது வந்து தன்னை தானே ஒழுங்குபடுத்துற ஒரு கலை. ஒரு லைன்ல சொல்ல போனா ஒரு குழந்தைய வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணி தன்னை வந்து எதுலையுமே ஒரு கான்பிடென்ட இழக்காம நல்ல ஒரு போல்டா தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கலை வந்து பரதக்கலை. அது வந்து சின்ன வயசுல ஒரு 4 to 6 வந்து நிறைய பேர் அட்மிஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா 4 வயசுல இருந்து 5, 6 வயசு வரை அந்த குழந்தை ஆடும் போது அதுக்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அதனுடைய திங்கிங், அந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஒரு குழந்தை கண்டிப்பா 4 வயசுல இருந்து எந்த குழந்தை லேர்ன் பண்ணுதோ அந்த குழந்தை கண்டிப்பா ஒரு பிரில்லியண்டா இருக்கும். பிரச்சனைக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் அந்த குழந்தைகிட்ட ஆட்டோமேட்டிக்காவே அதுக்குள்ள வளர்ந்துரும். இன்னொன்னு உடம்பு ரீதி, இது வந்து மைண்ட் ரீதியாட்டு. உடம்பு ரீதியா என்ன அப்படின்னாக்கி அந்த பாடி ஸ்ட்ரக்சர், பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா அந்த பாடி ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். அவங்க ஏதோ ஒரு ரீதியில அவங்க ஒரு மன அழுத்தத்துல இருந்தாலுமே இந்த கிளாசிக்கல் வீடியோஸ், அந்த பாட்டை பார்க்கும்போது, அதை அவங்க லிசன் பண்ணும்போது கண்டிப்பா 100% அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுறது வந்து கிளாசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாசிக்கல்ல ரிலீஃப் ஆயிக்கலாம்.
ஆமா, இந்த மாதிரி ஆரம்ப காலகட்ட பயிற்சிகள்ல இருந்து நீங்க ஒரு வழிமுறையை பின்பற்றி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறீங்க? இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச கலைய அவங்கள்ட்ட புகுத்தும் பொழுது உங்களுக்கு சில நடைமுறையில சில சிக்கல்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க? உங்களுடைய அந்த கலை நுணுக்கங்கள் அவங்கள்ட்ட போகும்போது சரியா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க பின்பற்றி நடத்துறாங்களாமா?
இது வந்து ஒரு 7, அதாவது நாங்கள் 5 o'clock 5 ஏஜ் 5 வரக்கூடிய குழந்தைங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த கிளாசிக்கலை வந்து அது வெறுத்துடக்கூடாது. ஸோ அதனால என்ன செய்வோம், அந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். செவன் ஏஜ் செவன் வரை கொஞ்சம் டைம் கொடுத்து அதை பேசிக் அந்த ஆப்ரேட் பண்ணி போல்டா பிடிச்சு நிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுகள் கொடுத்து கொஞ்சம் 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 கொஞ்சமா அவங்களை ஸ்டேபிள் பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்போம். ஆனா வந்து இது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இது ஈஸியான ஒரு கலை எல்லாரும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாது. அதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. இப்படிதான் கால் வைக்கணும், இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் கை பிடிக்கணும், ஐ மூமெண்ட் இப்படிதான் போகணும், வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும், கீழே பார்க்க நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே பிள்ளைங்க லேர்ன் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா அது ஒரு டிஃபிகல்ட்டான இதான இருக்கு. ஆனா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்பவும் நம்ம விளையாட போறோம். நம்மளுடைய போக்கஸ் என்னன்னா அந்த குழந்தை அதை படிச்சு தெளிவாகி நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்மள மாதிரி அதுவும் உட்காரணும். இதுதான் ஒரு கலைஞருடைய போக்கஸ் என்னன்னா நம்ம நாளைக்கு குறிப்பிட்ட ஏஜுக்கு பிறகு நம்மளால பண்ண முடியாது, ஆனா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம இதை கொண்டு போறோம். இந்த கலை அழகான ஒரு கலையை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறோம். அப்போ அதுல எங்கேயும் பிசுறு விடாம எதுவுமே தெரியாம நல்லா ஆடாம போக்கஸ் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி முழு திறமையும் நம்மளுக்குள்ள எப்படி அந்த பிள்ளைங்களை கொண்டு வர முடியுமோ, எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து கொண்டு வரணுமோ ஒரு குரு வந்து அதை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு படிச்சு முடிச்சாலுமே அந்த பாடுறது, நட்டு வாங்க தட்டுறது, எப்படி ஒரு ஜதி சொல்றது, அந்த தாளத்துக்குள்ள எப்படி உட்காரணும் அந்த ஜதி, இது எல்லாமே ஒரு நல்ல குரு கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. அதை கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தை அந்த பரதநாட்டியத்தை முழுமையா படிக்கிறதுக்கு ஒரு சக்சஸ். அதனால கொஞ்சம் டஃப்பா இருந்தாலுமே சில கொஞ்சம் கடிஞ்சு சொல்ற நேரத்துல கொஞ்சம் கடிஞ்சு சொல்லிக்குவோம், கொஞ்சம் ஜோக் பண்ணி கொண்டு போறதுனா ஜோக் பண்ணி கொண்டு போவோம், அப்படி பேலன்ஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். சிரிச்சுக்கிட்டு விளையாட்டு தரமா ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் மாதிரியோ அந்த மாதிரி கிளாசிக்கல் வந்து படிக்க சொல்லிக் கொடுக்க முடியாது. கொஞ்சம் சொல்லி கொடுத்து கரெக்டா பண்ண வைக்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான்.
ஆமா, இந்த சங்கீதத்தை சொல்லும் போதே சில நிறைய பயிற்சி ஆசிரியர்கள் வந்து நிறைய குறிப்புகள் கொடுப்பாங்க. அப்படி குறிப்புகளை ஏற்று அந்த பயிற்சி மாணவரோ அல்லது மாணவியோ அந்த நடன அசைவுகளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொடுக்கக்கூடிய குறிப்புகளுக்கும் பயிற்சி நடனத்துல செய்யக்கூடிய மாற்றங்களுக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்குது? எல்லா குறிப்புகளுமே இந்த நடனத்தினுடைய முறைகளை கொண்டு வந்துடலாங்களாமா?
கண்டிப்பா கொண்டு வரணும், கொண்டு வந்து ஆகணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு அது வந்து முழுமையா புரியும். இப்ப ஏன் இப்படி காலை வைக்கிறோம், ஏன் அந்த காலை பின்னாடி வைக்கிறோம், அப்ப வைக்கும் போது அதுல எப்படி வரும், அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் அதை சொல்லி கொடுக்கும் போதே நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் சொல்லி கொடுக்கணும். இப்போ அந்த முதிரைகள் சொல்லும் போதே அதுக்குள்ள மீனிங்கும் சேர்த்து சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது வந்து சிலபஸ் வைஸ்ல கொடுக்குறோம் நாங்க. இயர் ஒன் எக்ஸாம் இருக்கு, செகண்ட் இயர் எக்ஸாம், தேர்ட் இயர் எக்ஸாம், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர் வரைக்கும் எக்ஸாம்ஸ் வைக்கிறோம். ஸோ இந்த சிக்ஸ் இயர்ஸ்லயும் ஓரளவு போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆயிரும். அவங்களுக்கு பேசிக்கா ஒரு குழந்தைக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த போர்ஷனோட அவங்க அதை எப்படி யூஸ் பண்றாங்க அதை வச்சுதான் நம்ம சிலபஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம வருஷத்துக்கு வருஷம் கொடுக்க 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 கூட அவங்களுக்கு டே பை டே இது ஏன் இப்படி பண்றோம், எதுக்காண்டி இந்த முதிரை யூஸ் பண்றோம், ஏன் அந்த அப்ப அது வந்து பிள்ளைங்களே அடுத்தது கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம இந்த முதிரையை பிடிச்சா என்ன, ஏன் இது பிடிக்கிறோம், இந்த மாதிரி நம்ம அடுத்தது சாங்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைங்க வந்து நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க தெளிவாயிருவாங்க அதுல.
ஆமா, நீங்க சொன்னது போல இந்த பயிற்சியினுடைய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு 5 முதல் 6 வருடங்கள் இருக்கு. இந்த 6 வருடங்களுக்கும் ஒவ்வொரு வருடத்திற்கும் என்னென்ன பாடப்பிரிவுகளை நீங்க பிரிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதுல வச்சிருக்கக்கூடிய பாட குறிப்புகள் உள்ள இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எதை அவங்களுக்கு வந்து ஒரு கலையை வந்து வளர்க்கறதுக்கு உதவிகரமா இருக்குதுங்கம்மா?
ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பேசிக் கொடுப்போம். ரொம்ப பேசிக்னா ஒரு தட்டடவு, நாட்டடவு, பரவல் அடவு, இந்த மாதிரி ஒரு அடவு, அதுக்குள்ள முதிரைகள் பிடிக்கிறது, அப்புறமா கால் வந்து ஆப்சிட் பண்ணி எப்படி உட்கார்றது, அந்த நமஸ்காரம் பண்றது, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொடுப்போம். வாட் இஸ் பரதநாட்டியம், வாட் இஸ் ரித்தம், வாட் இஸ் மியூசிக், அந்த இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். சின்ன சின்ன க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஒரு 10 க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொடுப்போம். ஸோ அவங்க வந்து அதை படிக்கும்போது அவங்களுக்கு வாட் இஸ் டான்ஸ், ரித்மிக் மூமெண்ட் ஆஃப் மூமெண்ட் இஸ் நோன் அஸ் டான்ஸ், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லேர்ன் பண்ண அந்த டான்ஸ்னா என்ன, அதுல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இயர்ல புரிஞ்சிடும். செகண்ட் இயர் வந்து எல்லா அடவையும் ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். என்னென்ன அடவு உண்டோ அந்த எல்லா அடவும் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி, அதை தெளிவா புரிஞ்சவங்க பண்ற மாதிரி, ஒவ்வொரு அடவுலையும் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுல வந்து எந்த மாதிரி பிடிக்கிற முதிரைகள் மாத்திரம், அந்த இது எல்லாமே வந்துடும். செகண்ட் இயர்லயும் கொஞ்சம் அடுத்த லெவல் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருக்கும். தேர்ட் இயர்ல வந்து லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம், பாடல்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் தேர்ட் இயர்ல. ஸோ அதுல வந்து அலாரிப்பு, ஜதீஸ்வரம் இப்படி கொடுத்துட்டு அதுல கொஞ்சம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கொடுப்போம். முதிரைகள் சொல்லிருக்கணும், முதிரைகளுக்குள்ள மீனிங் சொல்லிருக்கணும். முதிரை வந்து ரெண்டு இருக்கு, சிங்கிள் ஹேண்ட் டபுள் ஹேண்ட் இருக்கு. பாத பேதா, திருஷ்டி பேதா, கண்ணின் அசைவுகள், கழுத்தின் அசைவுகள், கையின் அசைவுகள், இது எல்லாமே. அப்புறம் ஒவ்வொரு இயருக்கா ரெண்டு ரெண்டாவா கொடுப்போம். கொடுத்து கொடுத்து அடுத்த அடுத்த வருஷம் அடுத்த ஒரு ரெண்டு லெசன். ஜதீஸ்வரன் அல்லாரி இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோம் அப்படின்னா சப்தம் கொடுப்போம், வர்ணம் கொடுப்போம், தில்லானா கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ரெண்டு 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 லெசன்ஸாக கொடுத்து ஓரளவு அந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி கொண்டு வருவோம்.
இப்ப இப்படி வரக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேருமே இன்னைக்கு பயிற்சி பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு பரதம் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட பெரும்பாலும் மாணவிகள் அதுல நிறைய வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. குறிப்பா நிறைய இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த பரதநாட்டிய வகுப்புகள்ல போட்டிகள்ல நிறைய பெண்கள் வந்து கலந்துகிட்டு பங்கேற்கிறது நம்ம நிறைய அன்றாட பார்க்கிறோம். இந்த பரதத்துல பொறுத்த அளவுல ஆண்களுடைய ஆர்வம், அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கறது இன்னைக்கு எந்த அளவுக்குமா இருக்கு?
ரொம்ப ரேர். யாராவது இருந்து ஒருத்தவங்க அப்படி வெளியே வர்றது வந்து ரொம்ப ரேர். இப்ப நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த 25 எக்ஸ்பீரியன்ஸ்ல என்கிட்ட ஒரு 7-8 பாய்ஸ் வந்திருப்பாங்க. ஆனா வந்தவங்க எல்லாமே வந்து வருவாங்க, ஸ்டார்டிங் 1 இயர் படிப்பாங்க, ஒரு 2 இயர்ஸ் படிப்பாங்க. 3rd இயர் படிக்கும்போது கொஞ்சம் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் அடிக்கிறது, பரதம் வந்து கேர்ள்ஸ்க்குள்ள டான்ஸ், நீ ஏன் படிக்கிற, இப்படி கிண்டல் அடிக்கிறதுனால அவங்களுடைய இது வந்து குறைஞ்சிருது. இன்னொன்னு வந்து கிளாஸ்ல ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல ஒரு 2 பாய்ஸ் இருப்பான். ஸோ அதுல வந்து அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிறது இல்லை. ஸோ அதனால அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இதுவரை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட கண்டினியூ ஃபுல்லா முடிச்சு இறங்கிட்ட வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்ததில்லை.
இப்ப ஒரு ஆணோ பெண்ணோ பரதக்கலையை கத்துக்கிறதுக்கு வர்றதுல இருந்து அரங்கேற்றம் பண்ற வரைக்கும் என்னென்ன ஒரு பயிற்சிகள், என்னென்ன படிநிலைகள் இந்த பரதத்துல இருக்குது, அதை கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்கம்மா.
இப்போ நம்ம வந்து அரங்கேற்றம் வரைக்கும் பண்றோம்னா அரங்கேற்றத்தோட கிளாஸ் முடிகிறது அப்படி இல்லை. வரும்போதே ஜாயின் பண்ணும்போது கேட்டுக்குவோம், உங்க குழந்தை வந்து எந்த லெவல் நீங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டுக்குவோம். பிளஸ் அந்த குழந்தையினுடைய ஆர்வம் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை வந்து அதுல ஆர்வமா இருந்துச்சு அப்படின்னாதான் அந்த குழந்தையால இதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். எப்பயுமே நான் வந்து ஒரு பெண் குழந்தைய ஜாயின் பண்ணும்போது மனசுக்குள்ள நினைக்கிறது என்னுடைய பழக்கம், இந்த குழந்தைக்கு இது ஒரு தொழில் அமையட்டு. நாளைக்கு எல்லாருடைய சந்தர்ப்ப சொல்லுமே சொல்ல முடியாது. பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கைத்தொழில் கொடுத்து நம்ம வெளியே அனுப்புறது பொம்பளை பிள்ளைங்களுக்கு நல்லது. ஸோ அந்த பேசிஸ்ல அந்த குழந்தைக்கு அது ஒரு தொழில் அமையணும். அப்போ வந்து அதை வந்து சொல்லி கொடுக்கும்போது நம்ம தெளிவா 1st இயர் 2nd இயர் எல்லாம் முடிச்சுட்டு வரோம். 5th இயர் வரைக்கும் அந்த குழந்தை கடந்தாலே ஓரளவு அந்த குழந்தைக்கு ஆர்வம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆர்வம் இல்லாத குழந்தைங்களாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 1st இயர்ல ஸ்டாப் பண்ணுவாங்க, 2nd இயர்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆர்வம் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பிளஸ் குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ஆர்வம் இருந்தா அந்த குழந்தைய கண்டிப்பா வந்து ஒரு அரங்கேற்ற லெவலுக்கு வருவாங்க. அரங்கேற்றம் பண்ணும்போது சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். சில பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாது, சில பேரண்ட்ஸால வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது சில பேர் அதுல ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. சில பேர் வந்து அதையும் கிராஸ் பண்ணி கண்டினியூவா வருவாங்க. அது முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நட்டு வாங்கும். நான் வந்து நார்மலா அரங்கேற்றம் வரும்போதே நட்டு வாங்கத்தை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதுல அந்த தாளம் தட்டுறது, அந்த பாட்டு படிக்கிறது, ஸோ ட்ரைனிங் கொடுத்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் வந்து அடுத்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி அவங்கள வந்து அதுல டீச்சர்ஸா யார் விரும்புறாங்களோ அவங்கள பண்ண வைப்போம். அவங்கள வந்து அவங்கள கிளாஸ் எடுக்கிறது, அவங்கள ட்ரைனிங் பண்றது, அவங்க அடுத்தது ஒரு கொரியோகிராஃப் எப்படி பண்றது, ஒரு சாங்க் எப்படி பண்றது, புதுசா ஒரு லெசன் எப்படி பண்றது, இது வரைக்கும் நாங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஃபியூச்சரா அமையும்.
ஆமா, இது வரைக்கும் இந்த உங்கள்ட்ட கற்றுக்கொண்ட மாணவிகள் வெளியில எங்கெங்க வந்து பெரிய ஒரு பொது மேடைகள்ல விழாக்கள்ல எங்கெங்க அரங்கேற்றம் பண்ணி சிறப்பு பரிசுகள் விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்காங்களாமா?
என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து பாம்பேல நான் எடுத்துட்டு இருந்தேன், ஒரு 10 இயர்ஸ் பாம்பேல எடுத்தேன். ஸோ அந்த பாம்பேல வந்து நான் அரங்கேற்றம் முடிச்சுட்டு தான் வந்திருந்தேன். அதுல வந்து ஒரு பொண்ணு என்னுடைய கிளாஸ் அப்படி அப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு நான் வெளியே வரும்போது அந்த பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட். அவளை ஒரு குருவாக தான் உட்கார வச்சுருந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய பெருமையா இருந்து, ஏன்னா நான் அது 8 to 10 எல்லாம் சொல்லி கொடுத்து நட்டு வாங்கலாம் சொல்லி கொடுத்து அந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது எல்கேஜி. இப்போ அவளுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல அவ ஒரு டான்ஸ் டீச்சரா என்னுடைய கிளாஸை நான் அப்படியே அவட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்தேன். அவள் என்னுடைய நேம்ல இப்போ வரைக்கும் அந்த கிளாஸை நடத்திட்டு இருக்கா. அவள் ஃபர்தர் அதுக்கு மேலே வந்து படிச்சுட்டு இருக்கா. படிச்சு இப்போ டிகிரி அதில் முடிச்சு அதில் அடுத்த அந்த டீச்சர் லெவலில் அவள் வந்து உட்காந்து அதே கிளாஸிக்கல் என்னுடைய நேம்லேயே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்து டெல்லி அந்த குடியரசு தின விழா அதுலலாம் வந்து போய் டெல்லியிலலாம் போய் கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸு அந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ அது எனக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து நான் வந்து பண்ணி கொடுத்ததுல ஒரு பெரிய விஷயம். பிளஸ் இன்னொரு ஸ்டூடெண்ட் பாம்பேல பண்ணிட்டு இருக்கா, ரெண்டு பேரும் இப்போ கிளாசிக்கல்ல வந்து டீச்சரா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்ப ஊர்ல வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேட்ச் அரங்கேற்றம் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த அரங்கேற்றம் ஸ்டூடெண்ட்ஸ்லயும் இப்போ வந்து ஒருத்தர் வந்து என் கிளாஸ்லயே கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு வந்து பக்கத்து ஊர்ல இன்னொரு பிரான்ச் கொடுத்துருக்கேன், அங்க போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஆர்வமா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய இடத்துக்கு வெளியே பக்கத்துல இருக்க எல்லா இடங்களுக்கும் காம்படிஷன் போவோம். வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்கலாம், அங்க போய் அதுக்குள்ள அச்சீவ்மெண்ட் பண்ணி எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த சர்டிபிகேட் வாங்கி அதுக்குள்ள ரெடி பண்ணி சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருக்கோம். பக்கத்துல எந்த இடம் காம்படிஷன்ஸ் இருந்தாலும் பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் எல்லாம் பண்ணி வாங்கிட்டு கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கும் அது.
ஆமா, இப்ப ஒரு வருடத்துல பரதநாட்டியம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு வருடத்துல என்னென்ன போட்டிகள் எந்தெந்த நிறுவனங்கள் அல்லது அமைப்புகள் இந்த பரதநாட்டிய போட்டிகளை வந்து வச்சு நடத்துறாங்க, அதனுடைய அழைப்புகள், அதை பத்தின விவரங்கள் உங்களுக்கு எப்படி வருது, அப்படி வரும் பொழுது அந்த மாணவிகளை தயார்படுத்தி எப்படி போய் அந்த விருதுகளை போட்டிகளை வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த நாட்டிய முறைகளை சொல்லி கொடுத்து அவங்கள அனுப்பி ஒரு வெற்றி வகையோட திரும்பி வர செய்றீங்கம்மா?
இப்போ நாங்க வந்து கொஞ்சம் குருஸ், அதாவது என்ன மாதிரி எனக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு ரெண்டு மூணு பேர் கனெக்ஷன்ஸ் எப்பயுமே வச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து எந்த இடத்துல எங்க நடந்தாலும் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமா நமக்கு வந்து இந்த இடத்துல ப்ரோக்ராம் இருக்கு, இப்போ உங்க கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது வரும். அது போக விரும்பி கூப்பிடுவாங்க, எங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ப்ரோக்ராம்ஸ் கொடுங்க அப்படி விரும்பி கூப்பிடுவாங்க. அந்த இடத்துல சில சார்ஜஸ் பண்ணி அங்கேயும் கொடுப்போம். பிளஸ் காம்படிஷன்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் சுத்தி இருக்க இடங்கள்ல வந்து நோட்டீஸ் வரும், வாட்ஸ்அப் மூலமா வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து ஓரளவு அந்த பிள்ளைங்களுடைய எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட படிக்கிறது எல்லாமே 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான். காலேஜ் போனவர்கள் பிள்ளைங்களுடைய லெவல் மாறி போயிரு, எல்லாரும் வெளியே போயிருவாங்க. ஸோ அந்த லெவல் பிள்ளைங்களுக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டடிஸும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதது மாதிரி பார்த்து எடுத்து அது எந்த டைம்ல கூட்டிட்டு போகணுமோ அந்த மாதிரி டைம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம்.
இப்ப பொதுவா இந்த மாதிரி ஒரு பரத வகுப்புகளை நீங்க கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பா உங்களுடைய இல்லத்துல இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் இந்த கலைப்பணியை சிறப்பா எடுத்து செய்யறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு ஒரு உறுதுணையா இருக்காங்கம்மா?
நான் என்னுடைய சொல்ல போறது என்னுடைய அம்மா தான். ஏன்னா வந்து என்ன முழுமையா எல்லா இடமும் சின்ன பிள்ளைல, அதாவது இப்போ கூட நம்ம போயிருவோம், ஆனா சின்ன பிள்ளைகள் அப்படி இல்லை, என்ன கூட்டிட்டு போயிருது, கூட்டு வர்றது, அப்புறம் எந்த ப்ரோக்ராம்னாலும் அதுக்குள்ள ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ், அதெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாமே அப்பயுமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். அதுக்கு பண்றது ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்றதுக்கும் அப்பவும் தனியா பைசா கொடுக்கணும், பிளேயரோட போகணும், பாட்டு கொடுக்குற டேப்போட போகணும் அந்த குரு வீட்டுக்கு. ஸோ அது எல்லாமே கொண்டு போறது, அதெல்லாம் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் வந்து நான் இந்த இதில் வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என் அம்மா. ஏன்னா எங்க அம்மாவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஈடுபடுத்து போனதுனால எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நான் விஷ் பண்றது எங்க அம்மாவை. செகண்ட் வந்து என்னுடைய ஃபேமிலி, எங்க ஹஸ்பண்ட் சைட், என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் எனக்கு எதுவுமே. இது நான் அதுக்கப்புறம் படிக்கணும்னு கிளாசிக்கல் படிச்சது, அதுக்கப்புறம் எல்லாமே என்னைய கொண்டு விடுறதா இருந்தாலும் சரி, கூட்டிட்டு வர்றதா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள டைம் நான் எடுக்கிறது, இதுல வந்து என்னை எந்த விதத்திலையும் தடுத்ததே கிடையாது. அது வந்து என்னுடைய உன்னுடைய விஷ், நீ என்ன பண்றியோ பண்ணு அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஃபுல் சப்போர்ட் என் குழந்தைங்களும் இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டேலாம் நாங்க வந்து எல்லாரும் வெளியே போவாங்க, ஆனா நான் மட்டும் சாட்டர்டே சண்டே காலையில இருந்து ஈவினிங் வர ஃபுல்லா கிளாஸ்ல உட்காந்துருப்பேன். பிள்ளைங்களுக்கு அந்த வெளியே கூட்டிட்டு போறது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு, இருந்தாலும் மிடில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பிள்ளைங்க மிடில் வருவாங்க, அந்த மாதிரி பண்ணுவோம். அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் என்னுடைய ஃபேமிலி, மொத்த ஃபேமிலியுமே இதுல வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க.
இமா, இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில வந்து பயிற்சிகள் வந்து வழங்கிட்டு இருக்கீங்க. இப்ப அடுத்த கட நடவடிக்கைய உங்களுடைய குழந்தைகள் இந்த பரதத்துல வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆர்வமா இருக்காங்களா? அவங்களுக்கு சிறப்பா நீங்க பயிற்சிகளோட துவங்கி இதை செயல்படுத்திட்டு இருக்கீங்களா?
கண்டிப்பா. இப்ப வந்து ஒரு லெவல் முடிச்சு இப்ப வந்த பிள்ளைங்க வந்து அடுத்தது கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம், அவங்களும் அடுத்தது இப்போ கொஞ்சம் செப்பரேட் பண்ணி கொடுப்போம். இனிமே இப்போ வந்து நாங்க வந்து ஒரு 9 இயர்ஸ் ஆகுது, 9 இயர்ஸ்ல வந்து என்னால நான் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அது கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப அடுத்தது சின்ன சின்ன பிள்ளைங்க அடுத்தது நியூ அட்மிஷன், ஒவ்வொரு இயரும் அது வந்து ரொட்டீனா வந்துட்டே தான் இருப்பாங்க. ரொட்டீனா இந்த பேட்ச் முடிஞ்சு அடுத்த பேட்ச் வரும், அப்படி இருந்து ஒவ்வொரு இயருக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க. என்னுடைய குழந்தைங்கள்ட்ட நான் சொல்ற ஒன்னே ஒண்ணு, எந்த வருஷம் நீ எந்த மூலைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, உனக்கு பரதத்துல டவுட் இருக்கு, எப்ப மறந்துட்டு ஏதாவது இல்ல டீச்சர் சொல்லிதாங்கன்னு சொன்னா நான் வந்து எந்த டைமும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேமா. நீ அதனால வந்து எப்ப இருந்தாலும் என்னைய காண்டாக்ட் பண்ணு, உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய முழுமையான சப்போர்ட் எப்பயுமே உண்டு அப்படின்னு நீ சொல்லுவேன். அதே மாதிரி என்னுடைய குருவும் எனக்கு இப்ப வரைக்கும் சொல்லி தருவாங்க, நான் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டோரி பண்ணும்போது அந்த ஸ்டோரி தெரியலனாலும் இப்ப வரைக்கும் என்னுடைய குருவை நான் காண்டாக்ட் பண்ணி அது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்குவேன்.
அம்மா, இந்த பரதத்தை நீங்க வந்து இன்னும் ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு உங்களுடைய ஒரு அடுத்த கட்ட ஒரு இலக்கு அல்லது ஒரு லட்சியமா எந்த மாதிரி ஒரு அமைப்பை அல்லது ஒரு எண்ணத்தை கொண்டு வடிவமைச்சு அதை நோக்கி உங்களுடைய பயணம் சிறப்பா செயல்பட்டு இருக்குங்கம்மா?
இப்போ வந்து நான் வந்து இங்க நியரஸ்ட் பிளேசஸ்ல கூட்டிட்டு போறோம். ஸோ எனக்கு வந்து இனி நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ப்ரோக்ராம், ஏன்னா கிளாசிக்கல் வந்து ஒரு மெயின் ஒரு தெய்வீக கலைன்னு சொல்லலாம். அது அது வந்து முழு ஒரு முகத்திலையும் நம்மளுடைய கை ஆக்ஷன்லையும் நம்மளுடைய முழுமையான ஒரு எண்ணங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டான்ஸ். அப்போ அதை வந்து எனக்கு இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போனோம். இப்போ நான் யூனிவர்சிட்டி என்னுடைய குழந்தைங்களே ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்படி கொடுக்க வைக்கிறது, அதுக்குள்ள சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கறது, அது எக்ஸாம் அட்டன் பண்ண வைக்கிறது, இந்த லெவல் இப்ப நான் நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி வெளியே தூரத்துல எங்க இருந்தாலும் ப்ரோக்ராமுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல இப்ப வந்து நான் வெளியே இடங்கள்ல ஆர்டர்ஸ்ல வந்து ரீச் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
இது வரைக்கும் அந்த பரதக்கலை அதனுடைய அடிப்படை நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க, உங்கள்ட்ட வரக்கூடிய மாணவர்கள்ட்ட நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய ஆர்வம் அதை குறித்து மிக பொறுமையா இவ்வளவு நேரம் மிக சிறப்பான விளக்கங்களை வந்து பொதுமக்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு அழகா கொடுத்தீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க அம்மா.
நன்றி சார், வணக்கம்.
நேர்களே, இதுவரை பரதநாட்டியம் பற்றின அருமையான தகவல்களை வழங்கிய திருமதி சுஜாதா மதன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 6380077959 என்ற எண்களிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.